ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். மை யஅஹுது அன்னி ஹாஉலாஇல் கலிமாத் ஃபயஅமலு பிஹின் அவ் யுஅல்லிமுஹுன் மை யஅமலு பிஹின். நான் சில முக்கியமான விடயங்களை சொல்லப் போகிறேன், அவற்றை பாடமிட்டு பாதுகாத்து அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது அந்த விடயங்களை எடுத்து யார் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவார்களோ அவர்களுக்கு அவற்றை சொல்லிக் கொடுப்பதற்கு உங்களில் யார் தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உடனே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சொல்லித்தாருங்கள், அந்த விடயங்களை நான் பாடமிட்டு அமல் செய்வேன், அமல் செய்கிறவர்களுக்கு நான் அதை சொல்லிக் கொடுப்பேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான விடயங்களை ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவருடைய கையை பிடித்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி சொல்லிக் கொடுப்பார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைகளை பிடித்து சொன்னார்கள், ஐந்து விடயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவற்றை நீங்கள் மனனம் செய்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி ஐந்து விடயங்களை சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஐந்து விடயங்களும் மிக அருமையான விடயங்கள். ஒரு அல்லாஹுவை நம்பி விசுவாசியாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அடையாளமாக வைத்துக் கொள்ள வேண்டிய அருமையான பெருமதி மிக்க மூன்று விஷயங்களை சொன்னார்கள். நாம் அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்பதற்கு அந்த விடயங்கள் தான் எப்பொழுதும் நமக்கு அடையாளங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இத்தகில் மஹாரிம் தகுன் அபதன் நாஸ், பாவங்கள் செய்வதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மிக பெரும் வணக்கசாலியாக ஆகிவிடுவீர்கள். இந்த மார்க்கத்தில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று செய்ய வேண்டியவை, அல்லாஹு தஆலா தொழச் சொல்லியிருக்கிறான், நோன்பு பிடிக்க சொல்லியிருக்கிறான், ஹஜ் செய்ய சொல்லி இருக்கிறான், உண்மை பேச சொல்லி இருக்கிறான், இதுவெல்லாம் செய்ய வேண்டியவை. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, செய்யக்கூடாதவை, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதவை என்று ஒரு பெரும் பட்டியல் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய அந்த காரியங்களை செய்வதில் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதைவிட கூடுதலாக செய்யக்கூடாதவற்றை தவிர்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மார்க்கம் இந்த இரண்டிலும் தவிர்க்க வேண்டிய விஷயங்களுக்குத்தான் முதலிடம் கொடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். நம்மில் அதிகமானவர்கள் பல பொழுது செய்ய வேண்டிய விடயங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்ந்து கொள்வதில் கொடுப்பதில்லை. தொழுகையில் பக்குவமாக இருக்கிறோம், நோன்பை பக்குவமாக நோக்கிறோம், சதகா செய்வதில் பக்குவமாக இருக்கிறோம், ஆனால் எப்பொழுது தவிர்க்க வேண்டிய விஷயம் என்று வருகிறதோ அந்த நேரத்தில் அதை தவிர்த்துக் கொள்வது கஷ்டமாகிவிடுகிறது. போய் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் பேசிவிடுகிறோம். புறம் பேசுகிறது என்று வந்தால் நம்முடைய நாவை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலை நமக்கு வந்து விடுகிறது. பாவம் என்று வரும் பொழுது அமல்களில் இருக்கக்கூடிய அந்த பக்குவம் போய்விடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய ஒரு முஃமினுடைய அடையாளம் அவன் பாவங்களை தவிர்க்கக்கூடியவனாக இருப்பான். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லதர்க்கு தானிக்கின் மிம்மா நஹல்லாஹு அன்ஹு கைரும் மின் மிஅத்தி அல்ஃபின் துன்ஃபகு ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹு தஆலா தடுத்திருக்கிற பாவத்தில் ஒரு தானிக் அளவு செய்யாமல் விடுவது. தானிக் என்றால் ஒரு திருகத்தை பிரித்து வரக்கூடிய ஒரு சிறிய பகுதி. அந்த அளவு பாவத்தை தவிர்ப்பது 100,000 திருகங்களை அல்லாஹ்வின் பாதையில் நல்ல வழிகளில் செலவு செய்வதை விடவும் சிறந்தது. ஆயிஷா ரழியல்லாஹு சில மனிதர்கள் இருக்கிறார்கள், வாழ்க்கையை அர்ப்பணித்து இபாதத்துகளிலும் அமல்களிலும் நல்ல கர்மங்களிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை அந்தஸ்தில் முந்திவிட வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அவர்களை விடவும் உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டும், அவர்களை போல அமல் செய்ய முடியாது ஆனால் அவர்களை முந்த வேண்டும் என்று விரும்பினால், அல்யகுஃபானில் மஆசி, பாவங்கள் செய்கிற சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மைகளை சம்பாதிப்பதற்கு உலகத்தில் இருக்கிற மிக லேசான வழி என்று சொன்னால் பாவங்கள் செய்கிற சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதை தவிர்க்க வேண்டும். எந்த அளவுக்கு மனசுக்கு அது பாரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதன் மூலம் நன்மையை பெறலாம். சில கட்டங்களில் ஒரு பார்வை, ஒரு கெட்ட பார்வை, கூடாத ஒரு பார்வை நமக்கு முன்னால் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது. இந்த நேரத்தில் நம்முடைய மனசு ஆசைப்படுகிறது அதை பார்க்க வேண்டும் என்று. நாம் இல்லை, நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மனசின் ஆசைக்கு மாற்றம் செய்து தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளும் பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்திலும் ஈமானிலும் சக்தியை ஏற்படுத்துகிறான். பெரும்பெரும் அமல் செய்யக்கூடிய எத்தனையோ பேர்களுடைய அந்தஸ்தை இவருக்கு இந்த நல்ல கர்மத்தின் மூலமாக முந்திவிடலாம். இமாம் ஜமக்ஷரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், லதர்கு தர்ரத்தி மிம்மா நஹல்லாஹு அன் கைரும் மின் இபாதத்தி ஸகலைன். அல்லாஹு தஆலா தடை செய்திருக்கிற பாவங்களில் அனுப்புறமான அளவு விட்டு விடுவது, தர்ரா என்று சொல்வது, கூரையில் முகட்டில் ஒரு ஓட்டை இருந்து ஒரு துவாரம் இருந்து அந்த துவாரத்தினால் பகல் நேரங்களில் வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்துக்குள்ளே பார்த்தால் சிறிய அணுக்கள் பறந்து கொண்டிருக்கும், அதில் ஒன்றுக்கு தான் தர்ரா என்று சொல்வது. சொல்கிறார்கள், அந்த அனுப்புறமான அளவு பாவம் செய்கிற கட்டம் வரும் பொழுது அந்த பாவத்தை விடுவது ஹைரும் மின் இபாதத்தி ஸகலைன், மனிதர்களும் ஜின்களும் சேர்ந்து தொழக்கூடிய தொழுகை அவர்கள் செய்யக்கூடிய இபாதத் அத்தனையை விடவும் சிறந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எப்படி தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நாம் எப்படி நோன்புக்கும் ஜகாத்துக்கும் சதகாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதைவிட கூடுதலாக வாழ்க்கையில் அவ்வப்போது நாம் செய்ய ஆசைப்படக்கூடிய பாவங்கள் அல்லது நமக்கு சந்தர்ப்பமாக கிடைக்கக்கூடிய பாவங்களை தவிர்ப்பதற்கு கொடுக்க வேண்டும். கஷ்டம் இல்லாமல் பெரும் பெரும் இபாதத் செய்யாமலே பெரும் பெரும் அந்தஸ்துக்களை அடைந்து விடலாம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விலாயத்தை வழிமார்களாக மாறுவதற்கு, அல்லாஹ்வுடைய விலாயத்தை நெருக்கத்தை அவனுடைய நேசத்தை பெறுவதற்கு மிக லேசான வழி பாவங்களை தவிர்ப்பது. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அவுலியாக்கள் யார், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை உறுதியாக நம்புவார்கள். வகானு யத்தகூன், அவர்கள் பாவங்களை தவிர்த்து நடப்பார்கள். இத்திகா என்பது பாவங்களை தவிர்த்து தவிர்த்து வாழ்வதற்கு, பாவங்கள் என்று வரும் பொழுது மிக கவனமாக நடந்து கொள்வதற்கு சொல்லப்படும். இந்த சிபத்துள்ளவர்கள் தான் அல்லாஹுடைய இறைநேசர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் முயற்சி செய்து நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய ஆசைகளை கட்டுப்படுத்தி இந்த நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒரு விசுவாசிக்கு, ஒரு முஃமினுக்கு மிக பிரதானமான அடையாளம் இதுதான். இரண்டாவது சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு உனக்கு எதை பங்கீடு செய்து தந்திருக்கிறானோ அதை நீ மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா பங்கீடு செய்து தந்திருப்பது என்று வரும் பொழுது, என்று சொல்லும் பொழுது நிறைய பேர்கள் இது பணத்தை சொல்லப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். பணம் மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய பங்கீடு. அல்லாஹு தஆலா அழகை பங்கு வைத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை பங்கு வைத்திருக்கிறான், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நியமத்தையும் அல்லாஹு தஆலா பங்கு வைத்திருக்கிறான். பணத்தை, செல்வத்தை, பிரபல்யத்தை, அறிமுகத்தை அல்லாஹு தஆலா பங்கீடு செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்கிறார்கள் அல்லாஹு தஆலா உங்களுக்கு எதை பங்கீடு செய்து தந்திருக்கிறானோ அதை நீங்கள் திருப்தியுடன் உங்களுடைய மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தக்குன் முஸ்லிமா, நீங்கள் உண்மையான முஸ்லிமாகலாம், உண்மையான அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் அப்பொழுதுதான் மாறலாம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற சில பாக்கியங்கள், அவற்றை நாம் முடிவு செய்யவில்லை, நம்முடைய பெற்றோர்கள் முடிவு செய்யவில்லை, நம்முடைய நாடோ ஊரோ முடிவு செய்யவில்லை, அது அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அவனுடைய முடிவுகள், அல்லாஹு தஆலா அவன் தெரிவு செய்திருக்கிற தெரிவுகள். என்னுடைய தாயும் தகப்பனும் யார் என்பதை நான் முடிவு செய்யவும் இல்லை, என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய குடும்பம் முடிவு செய்யவும் இல்லை, அது அல்லாஹ்வுடைய தீர்மானம். ஒரு மனிதன் தன்னுடைய மனதால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன் என்பது இது என்னுடைய முடிவல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னை படைத்தவனுடைய தெரிவு, மனதால் நான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு வந்திருக்கிற மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தெரிவு. சமூகத்தில் எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் இப்படியான விஷயங்களை மனசால் ஏற்றுக்கொள்ளவில்லை. போயும் போயும் இந்த குடும்பத்தில் நான் ஏன் தான் பிறந்தேனோ தெரியவில்லை என்று நினைக்கிறார்கள். வயது 30 ஆகிவிட்டது, 40 ஆகிவிட்டது, இன்னும் அவர் தன்னுடைய நிறத்தை பொருந்திக் கொள்ளவில்லை, தன்னுடைய உடல் அமைப்பை பொருந்திக் கொள்ளவில்லை. இந்த குடும்பத்தில் பிறக்க போய்தான் நான் இந்த நிறத்தில் இருக்கிறேன், என்னுடைய உடல் அமைப்பு இப்படி இருக்கிறது. நான் என்னுடைய நண்பருடைய குடும்பத்தில் பிறந்திருந்தால், அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தால் நான் எவ்வளவு வாட்டசாட்டமானவனாக இருந்திருப்பேன், நான் அழகாக பிறந்திருப்பேனே என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய பெற்றோர்களை இன்னும் பொருந்திக் கொள்ளவில்லை, மனசால் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஏன் தான் இவர்களுக்கு பிறந்தேனோ தெரியாது. இந்த குடும்பத்தில் நான் பிறக்காமல் வேறொரு குடும்பத்தில் பிறந்திருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன் என்று நினைக்கிறார்கள். நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுவதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஊரில் ஒரு நாட்டில் பிறந்ததனால் தான். நான் இங்கு பிறக்காமல் வேறெங்கும் பிறந்திருந்தால் எங்கேயோ போயிருப்பேன் என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நானும் என்னுடைய பெற்றோர்களும் குடும்பமும் சேர்ந்து எடுத்த முடிவல்ல. என்னை படைத்தவன் எனக்கு செய்த முடிவு, அவனுடைய தெரிவு. இதை மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஒரு மனிதன் மனதால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் இது ஒன்றும் மாறிவிட மாட்டாது. ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை பெற்றோரை பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் அவனுடைய பெற்றோர் மாறுவதும் இல்லை, அவனுடைய குடும்பம் மாறுவதும் இல்லை, அவனுடைய நிறம், உடல் அமைப்பு, அவனுடைய எதுவும் மாறுவதில்லை. அது அப்படித்தான் இருக்க போகிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மரணம் வரைக்கும் கவலைப்பட்டு கைசேதத்திலேயே வாழ வேண்டி வரும். இந்த கவலையிலேயே தன்னுடைய வாழ்க்கையே கழிக்க வேண்டி வரும். இதை மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே ஒரு வார்த்தை நாங்கள் சொல்லுவோம், யா அல்லாஹ், எனக்கு நீ தெரிவு செய்த அத்தனையையும் நான் மனதால் ஏற்றுக்கொள்கிறேன். நீ எனக்கு தெரிவு செய்த என்னுடைய தாய் தகப்பனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது உன்னுடைய விருப்பத்தின் படி நீ தெரிவு செய்திருக்கிறாய். யா அல்லாஹ், நீ எனக்கு தெரிவு செய்திருக்கிற குடும்பத்தை நான் சம்பூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன். நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உடலை, உடல் அமைப்பை, என்னுடைய நிறத்தை, என்னுடைய சூழலை அத்தனையையும் நான் மனசால் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்ல வேண்டும். குழந்தைகள் சில பொழுது குறைபாடுகளினால், நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு பெற்றோர்களாக நாம் இருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, யாரும் விரும்புவதில்லை அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்க வேண்டும் அல்லது குழந்தைகளுக்கு அந்த நிலை வர வேண்டும் என்று யாரும் ஆசைப்படுவதில்லை. அல்லாஹு தஆலா ஒரு சோதனைக்காக இப்படிப்பட்ட நிலைகளை வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் நாம் திருப்தியை வெளிப்படுத்த வேண்டும். யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு சோதனைக்காக தந்திருக்கிறாய், நிச்சயமாக இதற்கு பின்னால் எனக்கு நீ நலவை வைத்திருப்பாய், மனதால் உன்னுடைய தீர்மானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை ஒரு மனிதன் மனதால் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய கவலைகளில் ஒரு பெரும் பகுதி போய்விடும். இந்த கவலைகள் மனதில் இருக்கிற வரைக்கும் கவலைப்பட வேண்டிய, யோசிக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றி யோசிப்பதற்கு, கவலைப்படுவதற்கு அவகாசம் கிடைக்க மாட்டாது. மனதால் இவற்றை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு பிறகு எதை பற்றி கவலைப்பட வேண்டுமோ அதை பற்றி கவலைப்படலாம், எதை பற்றி சிந்திக்க வேண்டுமோ அவற்றை பற்றி சிந்திப்பதற்கு, யோசிப்பதற்கு நமக்கு அவகாசம் கிடைக்கும். அல்லாஹு தஆலா உனக்கு எதை தீர்மானமாக எடுத்து உனக்கு தந்திருக்கிறானோ அவற்றை சம்பூரணமாக ஏற்றுக்கொள். அவர்கள் சொல்கிறார்கள், திருப்தி காணக்கூடிய உள்ளம் உனக்கு இருந்தால், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வம். சில மனிதர்கள் வெளிப்படையில் பெரும் பாக்கியங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள், ஆனால் திருப்தி காணக்கூடிய உள்ளம் இருக்க மாட்டாது. வாழ்க்கை பூராவும் கவலையிலேயே இருப்பார்கள். சொல்கிறார்கள், திருப்தி காணக்கூடிய உள்ளம் மட்டும் உனக்கு இருந்துவிட்டால் நீயும் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசனும் சரிசமமானவர்கள். அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் உனக்கு இருக்கும். ஒரு அரசன், அவனுக்கு எந்த கவலையும் இருக்க மாட்டாது. அவன் அச்சமில்லாமல், பயம் இல்லாமல், சந்தோஷமாக இருப்பதை போல நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளலாம். அஹாபு ஸைதன் வ அம்ரா, ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா எனக்கு தரக்கூடியதை நான் சம்பூர்ணமாக மனதால் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவனுக்கும் இவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு வரமாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிஃபத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் திருப்தியை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது சொன்னார்கள், அஹ்தின் இலா ஜாரிக் தகுன் முஃமினா, உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், பக்கத்தில் வாழக்கூடியவர்களுக்கு நீ உபகாரியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இஸ்லாத்தில் பரிபூர்ணம் பெற்ற ஒரு முஃமினாக, விசுவாசியாக நீ இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜார் என்று சொல்லும் பொழுது அரபி பாஷையில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மட்டுமல்ல, நமக்கு பக்கத்துக்கு நமக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யார் இருக்கிறார்களோ, அவர் வகுப்பறையாக இருக்கலாம், ஒரு பயணமாக இருக்கலாம், நாம் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், நாம் வசிக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம், நமக்கு பக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜார் என்று சொல்லப்படும். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும். எந்த வகையிலும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் நம்மை கொண்டு கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் எப்பொழுதும் நம்மை பற்றி சந்தோஷப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்லது பக்கத்தில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் 100% திருப்தியானவர்களாக இருக்க மாட்டார்கள். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மனைவி நமக்கு திருப்தியாக இருக்கிறது போல, நம்முடைய பக்கத்தில் வாழ்பவர்கள் நமக்கு 100% திருப்தியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பெரும்பாலும் இது யாருக்கும் அமைவதில்லை. காரணம், பக்கத்தில் வாழ்பவர்களை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஒரு சோதனையாக ஆக்கியிருக்கிறான். அவர்களுடைய பல வகையான கஷ்டங்கள் இருக்கலாம். மனிதன் என்றால் அவர்களிடத்தில் நலவுகள் இருப்பது போல கெடுதிகள் இருக்கும். பக்கத்தில் வாழ்பவர்கள் என்று வரும் பொழுது கெடுதி 2 மடங்காக இருக்கலாம். நம்முடைய எல்லா விஷயங்களையும் துருவி துருவி ஆராயக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்முடைய வீட்டுக்கு யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், என்ன நடக்கிறது, என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் அவதானிக்கக்கூடியவர்களாக பக்கத்தில் வாழ்பவர்கள் சில பொழுது இருப்பார்கள். நம்முடைய ரகசியங்களை எல்லாம் எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் பக்கத்தில் இருப்பார்கள். எப்படி எந்த நிலையில் பக்கத்தில் வாழ்பவர்கள் இருந்தாலும் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது, நீங்கள் அவர்களுக்கு உபகாரியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய குறைகள் உங்களுக்கு தெரிந்தாலும், சிலருக்கு பக்கத்தில் உள்ளவர்களுடைய குறைகள் தெரிந்துவிட்டால் நான் அதை அறிந்து கொண்டேன் என்று அவர்களுக்கு வெளிக்காட்டிக் கொள்கிற வரைக்கும் அவர்களுக்கு நிம்மதியே உண்டாக மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவல்ல நல்ல பண்பு என்று சொல்வது, தெரிந்ததற்கு பிறகும் மௌனமாக இருக்க வேண்டும், குறைகளை மறைக்க வேண்டும். அஹ்தின் இலா ஜாரி, உனக்கு பக்கத்தில் வாழ்பவர்களுக்கு நீ உபகாரம் செய். ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தியாவது, அவன் ஈமானில் பலசாலியாக பூர்த்தியான ஈமானுடையவனாக மாறுவது இதில்தான் தங்கியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் அவன் எப்பொழுதும் தனக்கு பக்கத்தில் வாழ்பவர்களை உபசரிக்க கூடியவனாக, அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக இருப்பான். சில பொழுது நம்முடைய வீடுகளில் நாம் விருந்துகள் கொடுக்கிறோம், 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பால இருந்து மக்கள் வந்து சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக பிரிந்து செல்கிறார்கள். ஆனால் பக்கத்தில் வாழ்பவர்களை நாங்கள் மறந்திருப்போம். அன்புக்குரிய சகோதரிகளே, தூரத்தில் உள்ள உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எப்படி இருக்கிறதோ அதுபோல் பக்கத்தில் வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. தூரத்தில் உள்ளவர்களை உபகரிக்க நாங்கள், அவர்களை கவனிக்கக்கூடிய நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை மறந்துவிடக்கூடாது. அடுத்து சொன்னார்கள் 4வது, அஹிப்பலின் நாசி மா துஹிப்புஹூ லிநஃப்ஸிக், உனக்கு எது நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையே முழு மனிதர்களுக்கும் நீ விரும்ப வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய அடையாளம் இதுதான். இதை விடவும் ஒரு நியாயத்தை சொல்கிற மார்க்கம் இருக்க முடியாது. நம்மில் ஒவ்வொருவரும் நமக்கு சில விடயங்களை ஆசைப்படுகிறோம், விரும்புகிறோம். சில விடயங்கள் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறோம். எது நமக்கு ஆக வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதையே முழு மனித சமுதாயத்துக்கும் நாங்கள் விரும்ப வேண்டும். எது நமக்கு கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோமோ அத்தனையும் எந்த மனிதனுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. விரோதிகளுக்காக இருந்தாலும் கஷ்டம், பிரச்சனை, நோய், அழிவுகள் என்று வரும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யாரும் கஷ்டப்படக்கூடாது. சைதுனா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஏதாவது ஒரு ஊரில் மழை பெய்த செய்தி எனக்கு கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கும் எனக்கும் சம்பந்தமே இருக்க மாட்டாது. அங்கே என்னுடைய வயல் நிலங்களும் இருக்க மாட்டாது, தோட்டங்களும் இருக்க மாட்டாது, என்னுடைய கால்நடைகளும் இருக்க மாட்டாது. அந்த ஊருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த ஊரில் மழை பொழிந்தது என்று கேள்விப்பட்டால் நான் அதற்காக விசேஷமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி செலுத்துவேன். காரணம், அங்குள்ளவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அங்குள்ளவர்களுடைய கால்நடைகளுக்கு அது நன்றாக இருக்கும், அங்குள்ளவர்களுடைய விவசாய நிலங்கள் பயனடையும் என்று சொல்லி நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு உயர்ந்த பண்பு என்று பாருங்கள். உலகத்தில் எந்த ஊரிலாவது ஒரு நலவு நடக்கிறது, ஒரு ஹைர் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் இங்கிருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், உலகத்தில் எங்காவது ஒரு ஊரில் நியாயமான ஒரு ஆட்சியாளர், நியாயமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் என்று எனக்கு கேள்விப்பட்டால் நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன், அவருக்காக துஆ செய்கிறேன். அவருக்கும் இவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எனக்கு அவரிடத்தில் போக வேண்டிய எந்த தேவையோ வழக்கோ கிடையாது. ஆனால் இப்படி ஒரு நலவு மனிதர்களுக்கு நடக்கிறது என்பதற்காக நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த மனிதருக்காக துஆ செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு. நமக்கு எதை நாடுகிறோமோ விரும்புகிறோமோ அத்தனையையும் ஏனைய மனிதர்களுக்கும் விரும்ப வேண்டும். நமக்கு எதை வெறுக்கிறோமோ அது மற்றவர்களுக்கும் நடக்கக்கூடாது என்று நினைக்க வேண்டும். இந்த பண்புகள் தானாக வருவதில்லை, இதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, மற்றவர்களுக்கு நலவை நாடுவோம், மற்றவர்களுக்கு நலவு செய்வோம், நலவையே சொல்வோம். ஒரு மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு இது. இறுதியாக சொன்னார்கள், லா துக்ஸிரு தஹிக், சிரிப்பை அதிகப்படுத்தி விட வேண்டாம், சிரிப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். ஃபைன்ன கத்ரத தஹிக் துமீதுல் கல்ப், அதிகம் சிரிப்பது உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும். சிரிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதிக சிரிப்பை தடுத்தார்கள். சிரிப்பு என்று வரும் பொழுது ஒன்று இருக்கிறது, தபஸ்ஸும். தபஸ்ஸும் என்றால் ஒரு மனிதன் எப்பொழுதும் முக மலர்ச்சியுடன் புன்சிரிப்புடன் காணப்படுவது. இது ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பஜலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை காணும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் என்னுடன் புன்முறுவல் பூப்பார்கள், சிரித்துவிட்டு செல்வார்கள். அவர்களை போல ஒரு பஸ்ஸாம், அதிக புன்முறுவல் பூக்கக்கூடிய, அதிகமாக புன்சிரிப்பு சிரிக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை என்று சொல்கிறார்கள். எப்பொழுதும் முக மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். தஹிக் என்று சொல்வது சப்தமாக சிரிப்பது, தன்னுடைய நிலையை மறந்து சிரிப்பது. ஒரு சில பொழுது மனிதனுக்கு இப்படிப்பட்ட சிரிப்பு வந்துவிடலாம், மார்க்கம் அதை தடை செய்யவில்லை. ஆனால் இதை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்வது, பெரும்பாலும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்து வீணான விஷயங்களில் ஈடுபடும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு வரும். சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். காரணம், அதிகம் சிரிப்பது என்பது மனிதனுடைய உள்ளத்திற்கு மரணத்தை ஏற்படுத்திவிடும். உள்ளத்துடைய மரணம் என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான இருளை குறிக்கும். உள்ளம் இருண்டு விட்டால் அந்த உள்ளத்தில் நலவுகள் உதயமாக மாட்டாது, நலவுகள் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசை வரவும் மாட்டாது, அமல்கள் செய்வதற்குரிய தௌஃபீக் பாக்கியம் இல்லாமல் போய்விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு, நாம் உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு அடைவு இருக்கிறது. வெறும் உலகத்துக்காக இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்வதாக இருந்தால் நாம் தாராளமாக சிரித்து கொண்டு பாவங்கள் செய்து கொண்டு நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டு எப்படியும் வாழலாம் என்ற முடிவுக்கு வரலாம். ஆனால் நாம் வெறும் வாழ்கிறோம் என்பதற்காக வாழக்கூடியவர்கள் அல்ல. இந்த வாழ்க்கை முடிந்தால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொருவரும் மீண்டும் எழுப்பாட்டப்படுவார்கள் மரணத்துக்கு பிறகு. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் முடிவு செய்வது இந்த வாழ்க்கையுடைய செயல்களை வைத்துதான். இங்கு நாம் ஆகிரத்துக்குரிய மறுமைக்குரிய தயாரிப்புகள் செய்து நலவுகளை கூட்டிக் கொள்ளும் பொழுது அல்லாஹு தஆலா நிரந்தரமான ஒரு சந்தோஷகரமான வாழ்க்கையை நமக்கு தருகிறான். இங்குள்ள வாழ்க்கையை வீணடித்து இங்குள்ள வாழ்க்கையை பாவத்திலும் இன்பங்களை, வெறும் இன்பங்களை பூர்த்தி செய்வதிலும் கழித்துவிட்டால் ஒரு நிரந்தரமான வாழ்க்கையில் நஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அந்த நிலையான வாழ்க்கையுடைய சந்தோஷத்துக்காக வாழக்கூடியவர்கள். உலகத்தில் எத்தனையோ இன்பங்களை அல்லாஹு தஆலா நமக்கு அங்கீகரித்திருக்கிறான், அனுமதித்திருக்கிறான். அந்த கட்டுப்பாடுகளுக்கு உள்ளே இருந்து கொண்டு நம்முடைய ஆகிரத்தை நாம் தயார் செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சொன்னார்கள், அதிகம் சிரிக்கிற அந்த நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இப்பொழுதும் மரணத்துடைய நினைவு இருக்க வேண்டும். ஆகிரத்துடைய, சுவர்க்கத்துடைய, நரகத்துடைய அந்த நினைவுடன் அந்த அந்த விடயங்களில் மறவி வந்து விடாமல் நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அற்புதமான இந்த ஐந்து விடயங்களையும் நசீஹத்தாக சொன்னார்கள். நீங்களும் இதை அமல் செய்யுங்கள். அமல் செய்கிறவர்களுக்கு இதை எத்தி வைக்க சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நல்ல பெருமதிமிக்க விடயங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தி உயர்ந்த பண்புள்ள ஒரு மனிதனாக ஆகுவது நம்மில் ஒவ்வொருவருடையவும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை தந்து, உயர்ந்த சிஃபாத்துகளை தந்து கௌரவத்துக்குரிய மனிதர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக.